பிறகு இப்ப அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தை சொன்னேன், இந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அடைஞ்ச க்ஷேமத்தை அடைஞ்சவாயாவது இருக்காளா? ஹரித்வாராத்ய பிரணத ஜனதோ பாக்ய ஜனனீ புராணி பூத்வா புரரிபமபி க்ஷோபமனயது மகாவிஷ்ணுவானவர் உங்களை ஆராதனம் பண்ணி பிரணத ஜன சௌபாக்ய ஜனனியும் உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான ஜனங்களுக்கு பரம சௌபாக்கியத்தை கொடுப்பவள். அதனால்தான் போன ஸ்லோகத்துல சௌபாக்கியத்தை கொடுப்பாள்னு சொன்னேன். என்ன இந்த ஸ்லோகத்துல சௌபாக்கிய ஜனனியும்னு சொல்றார், அது எங்க சொல்லியிருக்கார்? போன ஸ்லோகம் வாசா வரும், பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனியும் புரா நாரி பூத்வா. புறா போன காலத்துல ஒரு காலத்துல நாரி பூத்வா ஒரு பெண்ணாக ஆகி புரரிப்பும் அபிக்ஷோபயனையது புரரிப்பும் பரமேஸ்வரனையே நீங்க மனசுல கொந்தளிப்பு உண்டு பண்ணிவிட்டேள். ஸ்மரோபித்வாம் நத்வாரதிலயனலிங்கேனவபுஷா மன்மதனும் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி ரதி நயனாலேஷா ரதி தேவியினால மட்டும் பார்க்கக்கூடியதான சரீரத்தினால் ரதி தேவியினால சர்வதா சர்வகாலமும் கண் கொட்டாம பார்க்கக்கூடியதான சரீரத்தினால் ரதி நயனாலேக்கே நவபுஷா முனீனாம் அபி அந்த பிரபவதி மோகாய மகதா. முனீஸ்வரால கூட அந்த கரணத்துல மோகம் வரும்படி பண்றாய் நீ அப்படின்னு அம்பாளுடைய கட்டாட்சத்தை இங்க விசேஷமாக சொல்லியிருக்க. ஸ்லோகம் சுலபம், அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஹரித்வாம் ஆராத்யா, மகாவிஷ்ணுவானவர் உங்களை ஆராதனம் பண்ணி தாங்கள் யாரு பிரணத ஜனதோ பாக்ய ஜனனியும் நமஸ்காரம் பண்றவாளுக்கு எல்லோருக்கும் சௌபாக்கியத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் உண்டு பண்றவள். சௌபாக்கிய ஜனனியும் சௌபாக்கியத்தை தான் கொடுக்கறது இல்லையா, அந்த சௌபாக்கியம் உங்களிடத்திலே உண்டாகும்படி பண்றாளா? உங்களுக்கு பக்தி வந்து அந்த பக்தியினால நீங்க நல்ல கர்மாக்களை பண்ணி அந்த நல்ல கர்மாக்களும் நீங்க அதென்ன செல்ஃப் யாண்டா இருக்கலாம். அப்பா கொண்டு வந்து கொடுத்ததான ஒரு சொத்து இருக்கு பதிலா, அதுல சந்தோஷம் இல்லைன்னு நானா உழைச்சு நானா கட்டப்பட்ட நானா சம்பாதிக்கணும், அதுல ஒரு ஆனந்தம். பூர்வீகமான சொத்து அவருக்கு இருக்கு சார், அவர் பிறக்கிறவே ஆகர்பஸ்ரீமந்தான், அதுல சந்தோஷம் இல்லை, நானே சம்பாதிக்கணும். அப்படி ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட கூடியதான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளா? பிரணத ஜன சௌபாக்ய ஜனனியும் புரா நாரி பூத்வா புரரிபும் அபிக்ஷோபமனையது. நீங்க வந்து புரா நாரி பூத்வா ஒரு பெண்ணாகி பரமேஸ்வருடைய மனசையே கொந்தளிக்கும்படி பண்ணினார். ஸ்மரோபி ஸ்வாம் நத்வா, அதே போல மன்மதனும் உங்களை நமஸ்காரம் பண்ணி ரதி நயலேக்கே நவபுஷா. இன்னைக்கும் ரதி தேவினால் மட்டும் பார்க்கக்கூடியதான நிலையில இருந்து கொண்டு முனீனாம் அப்பியந்த பிரபவதி மோகாய மகதாம் அப்படின்னு பரமேஸ்வரர் ரிஷிகளுக்குடைய மனசுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படும்படி பண்ணுகிறார். அழகாதான் இருக்க ஸ்லோகம் அர்த்தம் புரிஞ்சிடுது. ஆனா இந்த ஸ்லோகத்துல சில விசேஷங்கள் உண்டு. ஹரித்வாம் ஆராத்யா அப்படின்னு ஆராத்யான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ஆராதனம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இது என்னது? மானசிகமான கர்மா. அதே போலயே ஸ்மரோபித்வாம் நத்வா நமஸ்காரம் பண்றது, இது சரீரத்தினால பண்ணக்கூடியதான கர்மா. ஸோ ஒண்ணு மானசிகமான கர்மா, இன்னொன்னு சாரீரிகமான கர்மா, இன்னொன்னு வாச்சிகமான கர்மா. அம்பாளுடைய நாமாக்களை வாக்கால சொல்லுங்க, கீழே விழுந்து சேவிக்கும் அம்பாளுக்கு. அம்பாளை இதை இதில் தியானம் பண்ணுங்க. அம்பாளுதான் இருக்க கடைசியில மிஞ்சு நிக்கிறது என்ன? தியேயமான அம்பாள் ஒண்ணுதான் இருக்க போற. இங்க தியானமும் தியாத்தாவும் ரெண்டு பேரும் கிடையாது. இருக்கக்கூடியதான சனிக்கல்ப சமாதி போய் நிர்விகல்ப சமாதி சுலபமாக உங்களுக்கு வரக்கூடியதான வழி இதுதான். இப்படி காயிக வாச்சிக மானசிகமான மூன்று கர்மாக்கள்னாலையும் மகான்கள் க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கார். பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம், இந்த இடத்துல ஜனனீம்னு ஈங்காரத்தை சொல்லியிருக்கார். இந்த ஈங்காரம் தான் ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள்ல விசேஷமாக இது காமகலா பீஜம்னு சொல்றார். நீங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறதோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதான வல்லமை இழக்கக்கூடியதான பீஜம். அதனால்தான் மந்திரங்கள்லாம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் இப்படி போயிட்டே இருக்கும். இவைகளுக்கும் காரணம் பிராணசஜனசௌபாக்யஜனனி, இப்படிப்பட்டதான மந்திரங்கள். அதோட இந்த என்ன பண்றது, புரதீபம் அபேட்சோபமனையது, பரமேஸ்வரனையே மனசுல கொதலை பூண்டும்படி பண்ணிட்டு. இது என்ன சார் ஒண்ணும் தெரியலையே. பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், திரிபுர சம்ஹாரம் பண்ணினார். திரிபுர சம்ஹாரம் பண்ணும் பொழுது அவருடைய உருவம் பார்த்தார், ஜனங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கே பயம் ஆயிடுது. என்ன முப்புறத்தையும் எரிஞ்சுவிட்டாரோ இல்லையோ, ஒரு சின்ன காரியம் பண்ணினாலே பயம் சார். ரோட்ல காத்து முச்சுன்னு கத்தினான்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ற, அந்த பக்கமா ஓடி போயிடுற, என்ன நடக்கிறது பாக்குறோம். வெறுமன 10 பேர் இருந்தா எட்டி பாக்குறேன், சத்தம் நடக்கிறதே யாராவது சத்தம் பண்றாங்கன்னா நீங்க நமக்கு என்ன வந்தது, வம்பர் போயிடுறோம். இந்த சின்ன விஷயத்துக்கே உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்கே, மூரத்தையும் எரிச்சாரே, 10 எரியறது அங்க இருக்கிற வழக்கு எவ்வளவு பயம் ஏற்படும். அத்த தேவதைகளுக்கும் பயந்தான், பயந்து விட்டு என்ன பண்ணின, வேற ஒன்னும் பண்ண தெரியல அவளுக்கு, ஓடினாரா, யாருட்ட, மகாவிஷ்ணுட்ட ஓடினார். மகாவிஷ்ணு ஓடி போய் இப்படி பண்ணிருக்க ஆயிடுச்சே தெரியலையே, அதுலயும் யாருன்னு, ராட்சசாளுடைய பத்னிகள். அவள்லாம் ஓடி போய் என்ன பண்ணினா, எங்க வம்சம் அழிஞ்சு போயிடும் போல இருக்கே, சாதாரணமா இருந்தா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாதா போயிடும் போல இருக்கே, என்ன பட்டணம் பட்டணமா எரியறது, அத பூண்டோட போயிடும் போல இருக்கே, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு மகாவிஷ்ணு அவர் பார்த்தார். ராட்சசனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நமஸ்காரம் பண்ணி கேட்ட வழக்கு நல்லது பண்ணணும், என்ன பண்றது, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அபயம் கொடுத்து நீங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு. ஆனா இவர் மனசுல கவலை, எப்படி காப்பாத்தது, எரிக்கிறவரோ பரமேஸ்வரன், அது அவர் டியூட்டி தான் பண்ணிட்டு இருக்காரு, நமது வேற டிபார்ட்மெண்ட். அவர் சம்ஹாரமூர்த்தி, சம்ஹாரமூர்த்தி தன் காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காரு, நாமோ நீங்க பயப்பட வேண்டாம்னு உமக்கோ அனுகிரகம் பண்ணிவிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுல கவலையோட இருக்கார். அப்பொழுது நாரதர் அங்க வந்தார். இந்த நாரதர்னு சொன்னா குருன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. நரசம்பந்தி நாரம் அஜானம், எல்லா மனுஷாளுக்கும் சாதாரணமா இருக்கிறது நாரம் அஜானம், அந்த அஜானம் வியதி கண்டயதி, அதனால நாரதா, நாரதர்னா குருன்னு அர்த்தம். அந்த சமயத்துக்கு வந்து சேர்ந்தார், வந்து சேர்ந்ததுமே மகாவிஷ்ணு அவரை கேட்டார், நாம் என்ன இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டின் இருக்கேனே, பரமேஸ்வரன் தன் காரியத்தை பண்ணும் பொழுது அவருடைய தப்பிச்சுக்கிறதுக்கு சில பேர் வந்து கேட்கிற, சரணாகதி பண்ணாலே நானும் சரின்னு சொல்லிவிட்டேன், என்ன பண்றதுன்னு அவர் பார்த்தார். சாதாரணமே உலகத்துல மாமாவால ஒரு காரியம் நடக்கலைன்னா யார்கிட்ட முடியும், புருஷக்காரன் மாமிகிட்ட போங்க, அவன் ஏதாவது வந்து காபி கொடுக்குற காலத்துல ஆமா இப்படி பண்ணிடாமே சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இது சாதாரணமான லோகத்துல பிராகிருதமான வாழ்க்கைகளுக்கே இப்படி இருக்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய கோபத்தை தணிக்கிறது வேற யாரும் முடியும், அம்பாளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த பரமேஸ்வரனுடைய கோபம் தணிக்கிறதுக்கு வழி அம்பாள் தான், அவங்களால தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். தன் காரியத்தை சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார் வந்து, அதான் நாரதன்னு பேர். அப்புறம் பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கார். அம்பாளை தியானம் பண்ணும் பொழுது கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அம்பாளே பிரத்யட்சமானாள். பிரத்யட்சமானதே இப்படி எழுந்துட்டு இப்படி ஆயிடுது, எனக்கு ஏதாவது வழி சொல்லணும் அப்படின்னு அம்பாள் சொன்னா, கவலைப்படாதீங்க அப்படின்னு தன்னுடைய மந்திரமான ஈங்காரத்தை உபதேசம் பண்ணிடுது. உபதேசம் பண்ணி இதை பண்ணிட்டே இருந்தோம் உங்களுக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படின்னு. இந்த ஈங்கார உபாசனத்தினால மகாவிஷ்ணுக்கு அமிதமான ஒரு சக்தி வந்தது. இதற்குள்ள தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் நடுவுல ஒரு வாக்குவாதம் வந்து, அவ ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தத்தை கடையணும் என்று ஆரம்பித்து பால் சமுத்திரம் தான் கடைய ஆரம்பிக்கிறார் ஸ்ரீரதமுத்திரத்தில். அப்பொழுது விஷம் வந்தது, சந்திரன் பிறந்தார், மகாலட்சுமி தாயார் பிறந்தார், மற்ற தேவதைகள் எத்தனையோ, உச்சைஸ்ரபத்து, காமதேனு, கல்பவருட்சம், இவையெல்லாம் பிறந்தது. கடைசியில் அமிர்தமும் தர்மந்தரி எடுத்துன்னு வந்திருக்கார். அந்த அமிர்தம் கையில வந்ததுமே அரக்கர்கள்லாம் அதை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் இந்த சமயத்துல புராணாரே பூத்வா மகாவிஷ்ணு என்ன பண்ணினார், ஜெகன்மோகனமான ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு அவ ரெண்டு பேருக்கும் சமரசப்படுத்தி, நான் எல்லோருக்கும் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சேன், தேவதைகளுக்கு கொடுத்துட்டே வந்திருந்தார். அதோட ஆயிடுது, நடுவுல ஒரு ராட்சசன் இந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு வந்தார், அதோட அந்த அவதாரமும் முடிஞ்சு போயிடுது. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பரமேஸ்வரன் காது கெட்டித்தான். எல்லாரும் சொல்றா உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண்மணி, அழகுன்னா அங்கேதான் இருக்கு, மகாவிஷ்ணுடத்துலாம் இருக்கு, பெண் வடிவத்துல தான் இருக்கு. பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் அப்படின்னு ராமனை சொல்ற, பும்சாம் மோகன ரூபாய, குருடாளுக்குள்ள ரொம்ப மோகனமான எல்லாரையும் கவர்க்கக்கூடியதான உருவம் என்று சொன்ன மாதிரி மகாவிஷ்ணுவே ஒரு அழகான ரூபத்தை எடுத்துட்டு பெண்மணியாக அவதாரம் எடுத்துட்டு அப்படின்னு எல்லோரும் சொல்ல பரமேஸ்வரன் பார்த்தாராம், இந்த உருவத்தை நானும் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. உலகத்துல நடக்காத விஷயம் ஒண்ணு நடக்கிறதுன்னா பார்க்கணும்னு எல்லோருக்கும் தானே ஆசை, அதுலயும் இது எதிர்பாராதான விஷயம் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவோட இப்ப பாக்குறேன். பார்க்கும்பொழுது அவம்பால தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்துக்கு ரொம்ப விசேஷமா, அந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்தையே விசேஷமாக திரிசதியில இருக்கும் பொழுது, திரிசதி 300 நாமாக்கள்ல விசேஷமாக ஒரு நாமால இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்வது பார்த்துட்டு இருக்கும், அது பார்ப்போம். அதே விதமாக இந்த ஈங்காரத்தை விசேஷமாக இருக்கிறதுனால தியானம் பண்ணிட்டு இருக்கார். இதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு, எல்லோருடைய மனசையும் கவரும்படியான ஒரு திறமை வந்தது. எல்லோரையும் நமக்கு அடிமையாக ஆக்கிக்கிறதுல ஒரு விசேஷம் இல்லை, அது லாபம் இல்லை, ஆனாலும் எல்லோரிடத்துலையும் மிக உயர்ந்தவர் எனக்கூடியதான எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அந்த ஒரு சக்தி வந்தது மகாவிஷ்ணு. அதை பார்த்ததுமே பரமேஸ்வரனுக்கு என்னாச்சுன்னு, ஒரு கணம் மறைஞ்சது தன்னுடைய அப்படின்னு. எப்படிப்பட்டதான சூழ்நிலையா இருந்தாலும் மனசை தளர விடாத பரமேஸ்வரன் இருக்காரே, அப்படிப்பட்டதான சகஸ்ராணி சகஸ்ரசா அப்படின்னு ஆயிரக்கணக்கான அம்புகள் உவைகள் இருந்தாலும் அவருடைய மனசை சலிக்காது. அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனுக்கும் இந்த சக்தியினால, அம்பாளுடைய மந்திர சக்தியினால ஒரு க்ஷணம் மோகத்தை அடைஞ்சார். மோகத்தை அடைஞ்சதுனால அவளுக்கு ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் பிறந்தார். இப்படின்னு ஐயப்பனுடைய திவ்யமான ஒரு சரித்திர செஞ்சல், ஹரித்வா மாராத்ய பிரணத ஜன சௌபாக்கிய ஜனனி புரா நாரி பூத்வா, ஒரு காலத்துல தானும் பெண்மணியாகி புரறிவும் அபிட்சோபமனையது, எல்லோரையும் மயக்கிறது வேற சார், வைராக்கியத்துக்குன்னே பிறந்ததான ஒரு மூர்த்தி. எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் சரி தன்னை யாரும் அசக்க முடியாதுன்னு அதுக்காகவே தோணின ஒரு மூர்த்தி, அவரையும் மயக்கும்படி பண்ணினா அதான் மந்திர மகிமை. புரதிபும் அபிட்சோபமனையது, இது ஸ்மரோபித்வாம் நத்வா ரதிரயனலே கேனவ புழா. மன்மதன் என்ன பண்ணின, தேவதைகள்லாம் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், முன்னால இருந்த சதி தேவி காலமாயிட்டார், பரமேஸ்வரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்க ஏன் தபஸ் பண்றான்னு தெரியல, கேனாபி காமேன தபஸ் சஜாரா, எதற்காக தபஸ் பண்றான்னு தெரியல. இந்த பக்கம் ஹிமானுக்கு பிறந்திருக்க அம்பாள், உமாங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா பரமேஸ்வரன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறார். அந்த பரமேஸ்வரனை போய் பார்ப்போன்னு பார்த்தா அவரே தபஸ்ல இருக்கார். என்ன நடக்குது, மத்தியஸ்தமேனே பிவலம் விஜேத்தே, தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கூடியதான விடயத்துல சும்மா இருந்துட்டார் அவர். ஏட்டான்னர் பொண்ணும் நான் சிவனை தான் லவ் பண்றேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது. அந்த பரமேஸ்வரனும் எப்ப பார்த்தாலும் கண்ணை மொழிட்டு இருக்கார், என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படி இருக்கும் பொழுது தேவதைகள்லாம் பண்ணலாம், அந்த பரமேஸ்வரனுடைய தபஸை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு வேற யார பாக்குறது, மன்மதன் அதுக்கு. மன்மதன் என்ன பண்ணார், அங்கே போனார். போனதுமே நந்தீஸ்வரன் எதிர்க்க இருக்கார், சொல்ற இந்த பாருப்பா நீ உலகத்துல மீது எல்லாரிடத்துலயும் எல்லாருடைய மனசையும் நாசம் பண்ணிட்டு இருக்க, பரமேஸ்வரன்ட்ட வராத, வாழாட்டாத, ஒட்டா இருந்துருவார் அப்படின்னு கேட்டாரா, தலையெழுத்து சரியில்லை சார். என்ன பண்ற அவர், அரவிந்த மதோ கஞ்சூ தஞ்சனவ மல்லிகா நீலோஸ் பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணத்திய சாயகா அப்படின்னு, தாமரை மல்லி மாம்பூ அல்லிப்பூ இப்படிப்பட்டதான புஷ்பங்கள் தான் கையில வச்சுருக்கார். அந்த புஷ்பங்களை தூக்கி பரமேஸ்வரன் மேல போடுறாராம், அம்பவா போடுறார், அவருடைய மனசு கெடும்னு அவர் பார்த்தார். கொஞ்சம் தபசுல இருந்து ஏதோ மேல விழறா போல இருக்கு. என்ன பண்ணினா நடுவுல அந்த மூணாவது கண்ணை அப்படி திறந்தார் சார். என்ன ஆச்சுன்னு, மன்மதன் காணும், அது வந்து எரிச்சு அப்புறம் அதெல்லாம் இல்ல, பரமேஸ்வரனுடைய வீரியம் என்ன, கண்ணை திறந்தார் எதிர்க்க மன்மதன் தூசி ஆயிட்டார். ஒண்ணுமில்ல, வெறும் சாம்பல் தான் இருக்கு, என்ன பண்றது, மறுபடியும் கண்ணை மூடி விட்டார். என்ன பண்றது, ரொம்பா இருக்கு. ரத்தி தேவி பார்த்தாலாம், ஆஹா இப்படி கஷ்டமாயிடுது எனக்கு, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நேரம் யாருகிட்ட போறத, வேற வழி இல்ல, அம்பாள்கிட்ட தான் போனேன். அம்பாள்கிட்ட போனதுமே என்ன ஆச்சு, அம்பாள் பார்த்தாலும், ஓஹோ உங்களுக்கு ஆச்சா, என்ன பண்றது, பரமேஸ்வரன் ஒண்ணு சொன்ன லோகத்துல தப்பு பண்ணின வாழ்க்கை பனிஷ்மெண்ட் கொடுக்கறது ரைட்டு. ஆமா, தப்பு பண்ணாத வாழ்க்கை பனிஷ்மெண்ட் வரப்படாது. ஆமா, அது ரைட்டு தான்மா. என்னாச்சு, நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு? ஒரு தப்பும் பண்ணல நீ. மன்மதனும் அவர் பரமேஸ்வரன் மேல அவருடைய தபஸை கெடுத்தார், அவர் தப்பு பண்ணினான்னு சொல்லலாம். நான் ஒண்ணும் பண்ணலையுமா? ஆமா, இப்ப என்னாச்சு? மன்மதன் காலம் ஆயிட்டாருன்னா எனக்கு தானே பனிஷ்மெண்ட். ஸ்திரீகளுக்கு தான் கஷ்டம், இப்படி பண்ணிவிட்டேன் என்ன அம்பாள் பார்த்தாலும் கவலைப்படாத. உனக்கு எப்ப நீ என்கிட்ட வந்தியோ, என்னுடைய சமீபத்துக்கு வந்தாச்சோ, எட்டி இருந்தாலும் உன் மனசுல எனக்கு இடம் கொடுத்தியோ, உனக்கு ஸ்மிருதே சகல கல்யாண வாஜனம் எத்ரஜாயதே, நினைத்த மாத்திரத்தினால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஆகையால் ஒண்ணு கவலைப்படாதம்மா, நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்ட்டு இருந்துவிட்டேன் சார். கொஞ்ச நாள் ஆச்சு, பார்வதி பரமேஸ்வரால் இங்க கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகிற சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் பிரசன்ட் அவ கொடுப்பா. பழைய நாள்ல ஒவ்வொருத்தரும் வர எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்க. அப்ப ரத்தி தேவி வந்து நமஸ்காரம் பண்ணினானா கடைசியில? ஏன்னா முன்னாலேயே வர்றது கஷ்டம், ஆத்துக்காரர் இல்லையோன்னா, அதனால முன்னால வர்றது கஷ்டம். வெக்கம் வந்து நமஸ்காரம் பண்ணினானா? என்ன பண்றது, நீ கவலைப்படாத, உங்க ஆத்துக்காரர் இல்லைன்னு தானே நினைச்சேன், மறுபடியும் உஜ்ஜீவனம் பண்ணிவிடுறேன் அப்படின்னா. அதுல காம சஞ்சீவன உஷதி, மன்மதனை எரித்த மன்மதனை மறுபடியும் ரிசரக்ஷன். நீங்க சொல்லிட்டு இருக்கல மொத்தத்துல இல்லையோ, உயிர் போனவாழ சாம்பல் ஆனவாழ மறுபடியும் கொடுத்தாம்பாள். அதனால மறுபடியும் கொடுத்தாளாம். கொடுத்து காம சஞ்சீவன உஷதி, மன்மதனை மறுபடியும் உயிரோட வரத்தக்க ஒரு ஓஷதியாக ஒரு மருந்தாக இருந்தவளம்பாள். என்ன ஆதி தம்பத்தியமோ தாம்பத்தியமோ பாருங்க. பரமேஸ்வரன் எரிச்சார், அம்பாள் என்ன பண்ணார், மறுபடியும் பண்ணிவிடுனர். இன்னைக்கும் அப்படித்தான் ஆத்திர தாம்பத்தியங்கள்னா. ஒருத்தருக்கு ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல பண்ணோம், இது வரவே வராது. ஒருத்தருக்கு ஃபுல்லா காஃபி தான் பிடிக்கும், இன்னும் திறக்க காஃபியே பிடிக்காது. ஒருத்தருக்கு சாதமானது அப்படியே குழஞ்சு இருக்கணும், இன்னொருத்தருக்கு எப்படியே காது குத்துறா போல இருக்கணும். என்ன சார், இன்னும் தாம்பத்தியம் நடக்கிறதுன்னு இது ஆதி காலத்துல இருந்து வந்துட்டு இருக்க, ஒன்றும் விவகாரம் இல்லை. என்ன பண்ணினார், புதுசாக அந்த மன்மதனுக்கு சரீரத்தை கொடுத்தாலாம். அந்த சரீரம் எப்படிப்பட்டதான சரீரம் தெரியுமோனா, ரத்தி தேவிக்கு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா மன்மதனான உலகத்துல ரொம்ப அழகம்னு பேர். அதே போலயே ரத்தி தேவி பெண்களுக்குள்ள ரொம்ப அழகின்னு பேர். சாதாரணமா என்ன ரத்தின்னு நினைப்போம் அப்படின்னு சொல்றது இல்லையோ அப்படி. ஆனா என்ன பண்ணினானா, ரத்தி தேவிக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு அனுகிரகம் பண்ணினான். உங்க ஆத்துக்காரர் வேற யாராலையும் பார்க்கப்பட மாட்டார், அதனால என்ன அவர் பாட்டுக்கு எங்க போறார், எங்க வராரு, எப்ப வராரு, ஒரு கவலையும் வேண்டாம். ஏன்னா வேற யாரு கண்ணிலையும் விழாதோ இல்லையோ, வேற யாரும் அவரை லவ் பண்ண முடியாது இல்லையா, வேற பொருள். அப்படி அனுகிரகம் பண்ணினாடா விசேஷமாக. மரோ பித்வாம் நத்வா, மன்மதனையும் உங்களை நமஸ்காரம் பண்ணி, இங்க நத்வான்னு சொன்னா என்ன அர்த்தம், கர்மாக்களை பண்ணி. ஹரித்வாம் ஆராத்யா, ஆராத்யான்னு என்ன அர்த்தம், அவ தியானம் பண்ணி. அதே போல பிராணதஜனா சௌபாகிய ஜனனி அப்படின்னு சொல்றதுல இங்காரத்தை உபாசனம் பண்ணு. அப்படி காயிக வாச்சிக மாநிலிக கர்மாக்கள்னால க்ஷேமத்தை அடைஞ்சார். மரோ வித்வாம் நஸ்வாரதிலேக்கே நவபுஷ, முனீனாமபி அந்த பிரபவதி, முனிகளை கூட மனசுல கொந்தளிக்கும்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. மோகாய மகதாம், எல்லோருக்கும் ஒரு பத்தியமாக கொடுக்கூடியதான தன்மை. ஆகியால் ஜனங்கள்ல எல்லோருக்கும் அவ நம்மளை பார்த்ததுமே அவளுக்கு நம்மள இடத்துல ஒரு மரியாதை வரும்படி இதுதான் வச்சிருந்தேன். உங்களுக்கு பரிச்சரணம் பண்றதுன்னு ஒண்ணும் வேண்டாம், எல்லாரும் எனக்கு வசமா இருக்கணும், இதெல்லாம் சும்மா சொல்றது, அது ஒரு லாபமும் கிடையாது, அதனால துன்பம் தான். உங்களை பார்த்த மாத்திரத்தினால ஒரு பெரியவர் எனக்கூடியதான மரியாதை கௌரவம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான வசியம். அப்படிப்பட்ட அதே போலயே உங்க மனசும் எப்பொழுதும் அம்பாள் இடத்துல சேர்ந்து நின்று போறது பார்த்தீங்களா, அதுதான் வசியம். அப்படிப்பட்டதான ஒரு பலமானது இந்த ஸ்லோகத்தினால கிடைக்கும். இது விசேஷமாக இது மனசந்தோகணி வித்யான்னு பேர் இந்த ஸ்லோகத்துக்கு. பிரயோக பாரிஜாதாதி கிரந்தங்கள்ல இதை பத்தி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. அப்படிப்பட்டதான அந்த ஸ்லோகத்தை சொல்லி இதே தான், ஏதாமே புரா ராத்யா வித்யாம் திரைலோக்கிய மோகினி, திரைலோக்கியம் மோகாயா மாதா காமாரிம் பகவான் ஹரிஹி அப்படின்னு தந்திர கிரந்தங்கள்ல இது விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தை காமதே ஓபி தேவேதீம் தேவீம் திரிபுர சுந்தரீம் சமாராத்யாபவல்லோகே சர்வசௌபாக்ய சுந்தரா அப்படின்னு இருக்கக்கூடியதான எல்லா விதமான சௌந்தரியமும் மன்மதனுக்கு வரத்துக்கு காரணம் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினத்தான் அப்படின்னு அணியிலது. அம்பாளிடத்துல பரம பக்தாகிரேசர்னா ஆயிட்டார் மன்மதன் அப்படின்னு என்னைக்கும் உபதேசம் பண்ணக்கூடியதான ஆச்சாரியால் உபதேசம் பண்ணக்கூடியதான மந்திரங்கள்ல மன்மதோபாசிதா வித்யா அப்படின்னு சொல்லு. இந்த ஈங்காரம் இருக்கக்கூடியதான மந்திரம் மன்மத உபாசிதா மந்திர வித்யான்னு இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இதைதான். கண்டியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கழிந்து பக்தி பண்ணுவது உன் இருபாத அம்புயத்தில் அப்படின்னு விசேஷமாக அம்பாளை சோதனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இந்த ஸ்லோகத்தை விசேஷமாக கொண்டு இப்படி ரெண்டு மந்திரங்கள் ஆச்சு. அதுக்கு மேல மன்மதோபாசிதா வித்யான்னு சொன்னோம், மன்மத பிரஸ்தாரம்னு சொன்னோம். அந்த மன்மதன் எப்படிப்பட்டதான ஒரு பலத்தை அடைஞ்சிருக்கான் பாருங்க. அவருடைய நிலை என்ன, எந்த நிலையில எப்படி இருக்கார் அவர், ஆனா அவர் பண்றது என்ன. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நமக்கு இந்த காரியம் பண்ணணும்னா நிறைய காசு இருக்கணும் சார், நமக்கு தாய்க்கால் இருக்கணும், ஆள்கட்டு இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இந்த அம்பாளுடைய கட்டாட்சம் கொஞ்சம் இருந்தா போறோம், எல்லாமும் தானா ஓடி வந்துடும். இந்த அம்பாளுடைய கடக்கன் பார்வை ஒண்ணு இருந்தாலே உங்களை எல்லாமும் பண்ண முடியும் என்பதற்கு அர்த்தாட்சி என்ன, மன்மதன் தாங்கிற மன்மதன்றதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா உலகத்தை எல்லாம் ஆட்டி படைக்கிறான், யாரா இருந்தாலும் சரி ஆட்டி படைக்கிறான் சரி. 65 வயசு தாத்தா, 18 வயசு பொண்ணு லவ்ன்ட்டான். என்ன எல்லா பொண்ணு ஒண்ணு சேருமா என்ன, ஒண்ணும் தெரியலையே. பார்த்தா என்ன ஒரு மாதிரியே தான் இருக்குன்னு. ஆனா இருந்தான லவ் இஸ் பிளைண்ட். ஜனங்கள் மனுஷியாளத்துல மட்டும் இல்ல, எதுக்கும் ஆசைப்படுறான், அது வேணும் இது வேணுங்கிறான். அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்ல இவனுக்கு பொருள்ல ஆசை வருது. இது எதற்கு காரணம், எல்லாம் மன்மதனுடைய சேஷ்டை. அப்படிப்பட்டதான மன்மதன் என்ன வச்சுட்டு இருக்கான், எப்படி இருக்கா பாருங்க. சாதாரணமான ஒரு வண்டி இருந்த போறாதான், புது கார் வேணும், இந்த கலர்ல வேணும், அது எல்லாம் யார் இடத்துலயும் இல்லாத மாதிரி என் காத்துல இருக்கணும், என்னென்ன நினைக்கிற இல்லைங்க. இப்படிப்பட்டதான ஆசைகள்லாம் வருது. இந்த ஆசைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, மனசுல ஏற்படக்கூடியதான ஆசைக்கு காரணம் மன்மதன். ஆசை மனுஷியாளுக்கு வரத்தான் வரும், ஆசைய போக்கிக் கொள்றது உங்களால முடியாது. உங்களுக்கு உங்க மனசை நிர்பந்தப்படுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சக்தி மனிதனுக்கு இல்லை. இருந்திருந்தாலும் அவன் மனிதனாக பிறந்திருக்க மாட்டான். பிறந்தானே, அந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது, மனசுலோ நீ மர்மமுலனும் எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதுக்குத்தான் வழி சொல்ற. ஒண்ணு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அம்பாளுக்கு கையில அம்பாள் பாசக்கயர் வச்சுட்டு இருக்கா போல தியானம் பண்ணுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ராகஸ்வரூப பாசாட்யா குரோதாகாரோஜ்வலா. அம்பாள் கையில இருக்கக்கூடியதான பாசம் உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசை. இப்படியே நினைச்சுட்டு என்னுடைய ஆசைகள்னா அம்பாள் தான் புடுங்கி வச்சுட்டு இருக்கான்னு நினைச்சா போறோம். இனிமேல உங்க மனசுல கெட்ட ஆசைகள் வராது, நல்ல ஆசைகளை வருவான்னார். வரலாம், என்ன பண்ணுவா தெரியுமோ, நல்ல ஆசைகளை வரவழைச்சு நல்ல வழியில உங்களை போகும்படி பண்ணி அதனால க்ஷேமத்தை அடைஞ்சு எல்லா ஆசையும் விடும்படி பண்ணுவா. ஆகையால் மூணு குணங்களை தாண்டணுமையான தமோ குணத்தை ரஜோகுணத்தினால தாண்டணும், ரஜோகுணத்தை சத்துவகுணத்தினால தாண்டணும், பிறகுதான் குணத்திரயத்தை தாண்டி குணாதீதனா ஆக முடியும். ஒரே தரம் தானே சத்துவகுணத்தை தாண்டது எல்லாம் நடக்காது. சந்தியாவந்தனம் பண்றது நிறுத்தி விடுவேன், அவ்வளவுதான். உங்களால முடிஞ்சதான காரியம் நல்ல காரியத்தை நிறுத்தி விடுவேன். அப்படி இல்லை, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வர முடியும். அப்படி உங்க மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட குணங்களை எல்லாம் நீக்கி நல்ல குணங்களையும் கடைசியில சத்துவகுணத்தையும் தாண்டும்படி பண்ணுவாளா. ஆகையால் நீங்க முதல்ல ஆசையை ஜெயிக்கிறதுக்கு மனசுக்கு ஜெயிக்கிறதுக்கு காரணம் எப்படி, வழி என்ன, அம்பாள பாசக்கயிர் இருக்கா போல, கையில பாசக்கயிர் இருக்கா போல தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணினான் மன்மதன் கிளீம் எனக்கூடியதான மந்திரத்தை வச்சுண்டு. அந்த தியானத்தினுடைய ஒரு பாடவத்தினால் அவனுக்கு ஒரு க்ஷேமம் நடந்திருக்கு சார். அவருடைய கையில என்ன இருக்கு,